السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த பெரிய குஃபர் எத்துணை வகைப்படும் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பிற்குள் நுழைவதற்கு முன்பதாக ஒரு முன்னுரையாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஈமான், ஷிர்க், குஃபர் குரானுடைய மொழியிலும் ஹதீசுடைய மொழியிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். ஈமான் என்றால் அல்லாஹுவையும், அல்லாஹ் எவற்றையெல்லாம் நம்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றானோ அவை அனைத்தையும் நம்புவது ஈமான். ஷிர்க், இணை வைத்தல், அதாவது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதுடன் அவனது படைப்பினங்களையும் வணங்குவது, அல்லது அல்லாஹுவை முற்றிலும் வணங்காமல் அவனது படைப்பினங்களை மட்டுமே வணங்குவது. குஃபுர் என்றால் இதற்கு தமிழிலே நிராகரித்தல், மறுத்தல் என்று சொல்லப்படும். அல்லாஹுவே இல்லை என்று மறுத்தாலும் சரி, அல்லது அல்லாஹுவை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு அவனுடைய மார்க்கத்தை மறுத்தாலும் சரி, இவை அனைத்துமே குஃபுரிலே வரும். இந்த குஃபுர், இறை நிராகரிப்பு எப்படியெல்லாம் ஏற்படுகிறது மக்களுக்கு மத்தியிலே, இறை நிராகரிப்பு எப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே எந்தெந்த வழிகளால் எந்தெந்த காரணங்களால் உண்டாகிறது என்பதை பற்றித்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். குஃப்ரிலே இரண்டு வகையான குஃப்ர் இருக்கிறது. ஒன்று பெரிய குஃப்ர், குஃப்ர் அக்பர் என்று சொல்லப்படும். இரண்டாவது குஃப்ர் அஸ்கர், சிறிய குஃப்ர். பெரிய குஃப்ர் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைகளை மறுப்பது பெரிய குஃப்ராகும். சிறிய குஃப்ர் என்று சொன்னால் மார்க்க ஒழுக்கங்களை மறுப்பது, அவற்றை ஏற்று அவற்றை நம்பி செயல்படுத்தாமல் விட்டுவிடுவது. மார்க்க ஒழுக்கங்களை, மார்க்க அடிப்படைகளை மறுத்தால் பெரிய குஃப்ராக ஆகிவிடும். மார்க்க ஒழுக்கங்களை எதன் மூலமாக ஒரு முழுமையான தூய்மையான முஸ்லிமாக ஆக முடியுமோ அந்த ஒழுக்கங்களை ஏற்க மறுத்தால் சிறிய குஃப்ராக ஆகும். மார்க்க அடிப்படைகளை ஏற்க மறுத்துவிட்டால் பெரிய குஃப்ராக ஆகிவிடும். பெரிய குஃப்ருக்கும் சிறிய குஃப்ருக்கும் இடையிலே சட்டங்கள் ரீதியாக வேறுபாடுகள் இருக்கின்றன. பெரிய குஃப்ர் ஒருவரின் மூலமாக நிகழ்ந்துவிட்டால், அதாவது ஒருவர் பெரிய குஃப்ருக்கு ஆளாகிவிட்டால் அவர் நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிடுவார். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, அவர் சொர்க்கத்திற்கே செல்ல முடியாது, அவர் முற்றிலுமாக இஸ்லாமை விட்டு வெளியேறியவராக அல்லாஹுடைய பார்வையில் இருப்பார். அவருக்கு சொர்க்கம் என்பது நிச்சயமாக கிடைக்காது. நரகத்தில் நுழைந்துவிட்டால் நிரந்தரமாக நரகத்திலே அவர் தங்கியிருப்பார். சிறிய குஃபர் என்பது அப்படி கிடையாது, அதாவது இஸ்லாமிய ஒழுக்கங்களை மறுப்பது. சிறிய குஃபர் என்பது அல்லாஹ் நாடினால் அவரை தண்டனை இல்லாமலும் மன்னிக்கலாம், அல்லாஹ் நாடினால் தண்டனை கொடுத்து அவரை மன்னிக்கலாம். உள்ளத்தில் அவருக்கு ஈமான் என்பது இருக்கும், நம்பிக்கை என்பது இருக்கும், ஆனால் இந்த ஒழுக்கங்களை அவர் மறுத்ததன் காரணமாக அவர் சிறிய குஃப்ருக்கு ஆளாகிறார். இப்ப இந்த பெரிய குஃப்ருடைய வகைகள் எத்தனை, பெரிய குஃப்ருடைய வழிகள், எந்தெந்த காரணங்களால் பெரிய குஃப்ருக்கு மனிதன் ஆளாகிறான் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரங்களை ஆராய்ந்து மார்க்க அறிஞர்கள் பெரிய குஃப்ருடைய வகைகளாக ஆறு விஷயங்களை பிரிக்கின்றார்கள். ஆறு விஷயங்கள் பெரிய குஃப்ராக மார்க்கத்தினுடைய பார்வையிலே கணக்கெடுக்கப்படும். இந்த ஆறில் எந்த ஒன்று ஒருவரிடம் இருக்குமோ அவர் காஃபிராக கருதப்படுவார். குஃப்ரன் அக்பர், பெரிய குஃப்ர், அதாவது அவர் இறந்து விட்டால் அவருக்கு ஜனாஜா தொழுகை கிடையாது, அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், நாளை மறுமையிலே நிரந்தரமாக அல்லாஹ் அவரை நரகத்திலே தள்ளிவிடுவான், சொர்க்கம் என்பது அவருக்கு கிடையாது. இதுல முதலாவது வழி என்னவென்றால், முதலாவது காரணம், இதற்கு அரபியிலே மார்க்கத்திலே குஃப்ரு தக்தீப் என்று சொல்வார்கள். குஃப்ரு தக்தீப், தக்தீப் என்றால் கذب யுகذب தக்தீபا, பொய்ப்பித்தல். அப்ப பொய்ப்பித்தல் என்று சொன்னால் ஒன்று உண்மை என்று தெரிந்து பொய்ப்பித்தல், அல்லது இந்த உண்மையை ஏற்காமலேயே பொய்ப்பித்தல், ரெண்டுமே அடங்கும். புரியுதுங்களா? ஒருத்தர், உதாரணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசும் பொழுது உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் மற்றவங்க பேசுறத மறுக்கிறீங்க. இப்ப இந்த மறுத்தல் என்பது அவர் பேசுறது உண்மைன்னு தெரிஞ்சு ஏற்க மறுக்கலாம். நீ உண்மைன்னு தெரியும், அவர் சொல்றது உண்மைன்னு தெரியும், இருந்தாலும் நீ சொல்றது பொய்யின்னு சொல்றது பிடிவாதத்துக்காக குஃப்ரு தக்ரீர். இன்னொன்று, இவருக்கு அதனுடைய அறிவு இல்லாமல், அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல், இல்ல நான் சொல்றதை ஏத்துக்க மாட்டேன் நீ பொய் பேசுற என்பதாக மறுப்பது. இதுக்கு பேர் குஃப்ரு தக்ரீர் என்று சொல்வாங்க. இப்ப மார்க்கத்திலையும் இப்படியும் சிலர் காஃபிராக ஆகிறார்கள் பொய்ப்பித்தலின் மூலமாக. இந்த பொய்ப்பித்தல் என்பது இது குஃபுர். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், 29வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனம், ومن اظلم ممن افترى على الله كذبا او كذب بالحق لما جاءه اليس في جهنم مثوى للكافرين. அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்து கூறுபவனை விட, அல்லது சத்தியம் தனக்கு முன் வரும்போது அந்த சத்தியத்தை பொய்ப்பிப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் எப்படி கேட்கின்றான், அல்லாஹுவின் மீது பொய் சொல்பவனை விட, அல்லது சத்தியமான உண்மையான விஷயம் அவனுக்கு முன் வரும் பொழுது அதை பொய் என்று சொல்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு, அடுத்தும் அல்லாஹ் கேட்கின்றான், இத்தகைய காஃபிர்களுக்கு நரகத்திலே தங்குவதற்கு இடம் இல்லையா? என்ன சொல்கின்றான், இவர்கள் காஃபிர்கள், இவர்களுக்கு தங்குவதற்காக நரகத்திலே நாம் இடத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். சரி, இது எப்படி நம்முடைய பழக்கத்தில் இந்த குஃபர் எப்படி வருது, எப்படி இருக்குது, எந்தெந்த வார்த்தைகளால் இருக்குது என்று சொன்னால், உதாரணத்திற்கு உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியும், இது மார்க்கத்தில் ஹலால் என்று, ஆனால் ஹராம் என்று சொல்றது. ஹராம் என்று மார்க்கத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், இது கூடாது, தடை செய்யப்பட்ட ஒன்று என்று, ஆனால் அது ஹலால் என்று சொல்றது. அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்றது, அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்னதற்கு மாற்றமாக சொல்றது. ஹலால ஹராம் என்று சொல்றது, அல்லது ஹராமை ஹலால் என்று சொல்றது, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்த உண்மையான விஷயங்களை, உறுதிமிக்க விஷயங்களை ஏற்க மறுக்கிறது. எப்படி, ரசூலுல்லாஹ் பொய் சொல்லியிருக்கலாம், அல்லது உண்மைக்கு மாற்றமானதை சொல்லி இருக்கலாம், நான் அதை ஏத்துக்க மாட்டேன், உண்மை என்று நம்ப மாட்டேன் என்பதாக மறுப்பது. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உண்மையான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது அவனுக்கு அது உண்மை என்று தெரிஞ்சிச்சு, உண்மை என்று தெரியாமல் இல்ல, நல்ல தெளிவா வழங்கி வச்சிருந்தான், இருந்தும் பொய் என்று மறுத்தான். வகத்தப பிஹி கௌமுக வஹுவல் ஹக். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்த காஃபிர்கள், மக்காவுல இருந்தவர்கள், குரைஷிகள், அவர்களுக்கு நல்லா தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், எந்த அல்லாஹுவை வணங்குவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அழைப்பு தருகிறார்களோ அவன் உண்மையானவன், அவன்தான் உண்மையில் வணங்க தகுதியானவன், அத்தாட்சிகள் எல்லாம் உண்மை என்று தெரியும், தெரிந்தும் மறுத்தார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், 6வது அத்தியாயத்தினுடைய 66வது வசனத்திலே, வகத்தப பிஹி கௌமுக வகத்தப பிஹி கௌமுக வஹுவல் ஹக், உண்மை என்று தெரிந்தும் உமது சமுதாயம் அதை பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் அக்பர். இன்றைக்கு கூட இந்த வகையான காஃபிர்கள் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பலரை நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு நன்றாக தெரியும் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் வணங்குவதற்கு தகுதியானவன், மறுமை என்று ஒன்று இருக்கிறது, நேர்வழி இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு உண்மை தெரிந்தும் கூட அதை பொய் என்று மறுப்பார்கள். அப்ப உள்ளத்திலே தெரிந்து வைத்திருந்தால் மட்டும் முஸ்லீமாக ஆக முடியாது, அதை உண்மை என்று ஏற்றும் கொள்ள வேண்டும். அதை உண்மை என்று மறுக்கும் பொழுது அவர்களும் காஃபிராகி விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ரொம்ப பேர் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க மனதளவுல ஏத்திருக்கிறோம், ஆனா நீங்க சொல்ற இந்த உண்மைகள் எல்லாம் நாங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் நாங்க ஏத்துக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொண்டால் மட்டும் மூமினாக ஆக முடியாது. அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டதுடனே ரசூலை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பதான் முஸ்லீமாக ஆக முடியும், மூமினாக ஆக முடியும், சொர்க்கவாசியாக ஆக முடியும். சிலர் எப்படி விளங்கிக் கொண்டார்கள், இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டாலே போதும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்ம வெற்றி அடைந்திடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த எண்ணம் சரியான எண்ணம் அல்ல. அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதுடனே அவனது தூதரையும் உண்மையானவராக, அந்த தூதரால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கத்தையும் உண்மையான மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முதல் வகை குஃபுர் இருக்கின்றது, குஃபுர் தக்தீப் என்று சொல்லப்படும், அதாவது பொய்ப்பித்தலால் ஏற்படக்கூடிய இறை நிராகரிப்பு. அவங்க நேரடியா அல்லாஹ் இல்லை என்று மறுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அல்லாஹ் இல்லை என்று மறுக்கணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ் இல்லை என்று மறுத்தால் அது முதல் வகை குஃபுர், அதுல சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் சொன்னதுல அல்லது நபி சொன்னதுல அவர்கள் பொய் என்று ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் அவர்கள் காஃபிராகி விடுவார்கள், அதாவது அந்த குஃபுருடைய சட்டம் இவர்களுக்கு வந்துவிடும் என்று பொருள். அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு உள்ள சட்டம் இவர்களுக்கு வந்துவிடும். அடுத்து இரண்டாவது வகை குஃபுருக்கு குஃபுருல் இபா வல் இஸ்திக்பார் என்று சொல்வார்கள். மார்க்கத்தில் இதற்கு பெயர் குஃபுருல் இபா வல் இஸ்திக்பார். பெருமையின் காரணமாக, தற்பெருமையின் காரணமாக, மமதையின் காரணமாக ஏற்க மறுப்பது. நல்லா தெரியும் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சும் ஏற்க மறுப்பது. இவங்க பொய், நீங்க சொல்றது பொய்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி அவங்க பொய்னு சொல்லலைனாலும் அதை ஏற்க மறுத்தாலே பெருமையின் காரணமாக, அது தற்பெருமையோ அல்லது வேறு எந்த வகையிலேயோ அந்த பெருமை அவர்களுக்கு இருந்து, அந்த பெருமையின் காரணமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள நாவால் மொழிய மறுத்தாலும் அதுவும் குஃப்ராக ஆகிவிடும். எப்படி? உதாரணத்திற்கு அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிடுகின்றான் மலக்குகளுக்கு. அந்த இடத்துல இருந்த சைத்தானுக்கு நன்றாக தெரியும் தனக்கு கட்டளையிடுபவன் யார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனது கட்டளைக்கு மாறு செய்யக்கூடாது என்பதும் தெரியும், அவனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும், அவன் எதை சட்டமாக கட்டளையாக சொல்லுகின்றானோ அதை பின்பற்றியே ஆக வேண்டும் என்பது ஷைத்தானுக்கு நன்றாக தெரியும். இருந்தும் ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்தான். என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கின்றான் பெருமை, பெருமையின் காரணமாக ஏற்க மறுக்கின்றான். அவனுக்கு உண்மை என்று தெரியும், தனக்கு இந்த வார்த்தையை சொல்லியது அல்லாஹ்தான் என்று தெரியும், அல்லாஹ் எதற்காக கூறினான் என்பதும் தெரியும். இருந்தும் அல்லாஹுடைய அந்த கட்டளையை ஏற்க அவன் மறுத்தான் பெருமையின் காரணமாக. அப்ப பெருமையின் காரணமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலோ அல்லது இஸ்லாமிய மார்க்க சட்டங்களில் ஒன்றை ஏற்க மறுத்தாலோ அவரும் காஃபிராக ஆகிவிடுவார். இந்த பெருமையும் அவரை குஃபுர் இறை நிராகரிப்பிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்திலே وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ. நாம் கூறினோம் மலக்குகளுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் ஆதமுக்கு என்று. فَسَجَدُوا அனைவரும் சஜிதா செய்தார்கள் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. அபா மறுத்தான், வஸ்தக்பர பெருமை அடித்தான், வக்கான மினல் காஃபிரீன் இறை மறுப்பாளர்கள் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். இந்த குஃபுர் இருக்கின்றதே, இது நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மக்களிடம் காணப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்பட்ட போது தூதராக அந்த ஊரில் இருந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்புக்கு எப்படி பதில் கொடுத்தார்கள்? அநுமீனு லக வத்தபஅகல் அர்தலூன். 26வது அத்தியாயத்தினுடைய 41வது வசனம், நூஹ் நாம் எப்படி உங்களை நம்பிக்கை கொள்ள முடியும், எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? ரொம்ப கேவலமான அற்பமானவர்கள் உங்களுக்கு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடனே நீங்கள் அமர்கிறீர்கள், நாங்களெல்லாம் பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், தலைவர்கள், பெரிய வசதி படைத்தவர்கள், இப்படிப்பட்ட நாங்கள் இந்த கேவலமான அற்பர்கள் உடன் வாழக்கூடிய உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அவர்களுக்கு தெரிந்தது அல்லாஹ் உண்மையானவன், நபீனு உண்மையானவர்கள் என்று தெரிந்தது. அவர்கள் ஏற்க மறுத்ததுக்காக காரணம் என்ன? பெருமை, அகம்பாவம். இப்படி ஒரு சாதாரண மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தையா நாம் ஏற்றுக்கொள்வது என்ற அகம்பாவம் என்ற பெருமை அவர்களை குஃபுரிலே ஆழ்த்திவிட்டது. இப்ப இரண்டாவது காரணம் குஃபுருக்கு பெருமை அகம்பாவமாக இருக்கும். அடுத்து மூன்றாவது காரணம் சந்தேகித்தல். ஒரு இறை நம்பிக்கையாளர் அவருடைய ஈமான் நூற்றுக்கு நூறு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொன்னார்களோ அவை அனைத்தும் உண்மைதான் என்று முழுமையான முழு நம்பிக்கை அவருக்கு இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையிலே குறைவு சந்தேகம் ஏற்பட்டாலும் அந்த சந்தேகம் மனிதனை குஃபுரிலே தள்ளிவிடும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான் 49வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்தை பாருங்கள். இன்னமல் முஃமினூன் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ஸும்ம லம் யர்தாபு. அல்லாஹ் சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாம் யார் என்றால் அல்லதீன ஆமனு பில்லாஹ், அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு ஸும்ம லம் யர்தாபு, அதிலே அவர்களுக்கு அறவே சந்தேகம் இல்லை. அவர்கள் தங்களது நம்பிக்கையை சந்தேகத்துடனே கலக்கவில்லை. இப்படிப்பட்டவர்கள் தான் நம்பிக்கையாளர்கள். அல்லாஹு தஆலா அடுத்து சொல்லுகிறான் நம்பிக்கையாளர்கள் என்றால் யார்? யார் என்றால் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி அவர்களில் சந்தேகப்படவில்லையோ. அல்லாஹுவில் சந்தேகம் என்றால் என்ன? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லது அல்லாஹுடைய கட்டளை உண்மைதானா இல்லையா, அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கின்றானே இது உண்மையா இல்லையா, அல்லது அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பியிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றானே அது உண்மைதானா இல்லையா, அல்லது இந்த நபி சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா இல்லையா என்று மறுப்பது. அல்லாஹுடைய விஷயத்திலும் சந்தேகப்பட்டாலும் சரி, ரசூல் ஒருவர் இருந்தாரா இல்லையா என்பதில் சந்தேகப்பட்டாலும் சரி, அல்லது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லிய விஷயங்களில் சந்தேகப்பட்டாலும் சரி, எந்த வகையில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அது மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாஹுவிலே சந்தேகப்படுவது, ரசூலிலே சந்தேகப்படுவது. இரண்டாவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன விஷயத்தில் சந்தேகப்படுவது, அதுல நன்மை இருக்குமா இருக்காதா, இது அல்லாஹுடைய கூற்றுதானா, அல்லாஹுடைய சொல் இந்த சொல் உண்மையா இருக்க முடியுமா, இது அல்லாஹ் சொல்லி இருப்பானா, குர்ஆன் நன்றாக தெரிகிறது இது குர்ஆன் என்பதாக, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதம் தானா, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து சஹிஹான ஆதாரமிக்க ஹதீஸ் என்று தெரிகிறது. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் உறுதியாக யோகபித்த கருத்தின்படி இது ஒரு ஹதீஸ், சரியான ஹதீஸ் என்று உறுதியாகிறது. இருந்தும் இது ரசூலா சொல்லியிருப்பாங்களா, இப்படிலாம் ரசூலா சொல்லியிருப்பாங்களா என்று தங்களுடைய குறுகிய புத்தியை புகுத்தி அதில் சந்தேகம் செய்வது. இன்றைக்கு சில பேர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் பின்பற்றுவதற்கு, ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு குர்ஆனும் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து, அவர்களுடைய நம்பத்தகுந்த தோழர்கள் அவர்களிடமிருந்து, அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மாணவர்கள் யார் தங்களது தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் பொய் பேசவில்லையோ, அல்லது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கவில்லையோ, அல்லது ஞாபக சக்தி குறைந்தவர்களாக இல்லையோ, இப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தாலே நமக்கு போதுமானது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்று முழுமையாக நம்புவதற்கு. எப்படி? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால், இது குர்ஆனுடைய வஹி என்று சொன்னால், அல்லது இது அல்லாஹ் எனக்கு கூறிய கட்டளை என்று சொன்னால், அபூபக்கர் எப்படிப்பட்ட ஈமானை நம்பிக்கை கொள்வார்களோ, அல்லது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனம் இது என்று சொன்னாலோ, அல்லது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்றை ஹதீஸை சொன்னாலோ, உமர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி நம்புவார்களோ அப்படியே அதே தன்மையில் எவ்விதமான சந்தேகம் தடுமாற்றம் இல்லாமல் நாமும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் சஹீஹான உறுதியான ஹதீஸ் என்று நமக்கு தெரிந்தால் அதை நம்முடைய குறுகிய அறிவிலே போட்டு உரசி பார்ப்பதற்கு அனுமதி அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், ஹதீஸ் சஹி என்று முடிவு செய்வதற்கு நம்முடைய அறிவை உரைகளாக வைத்து அதிலே உரசி பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி அல்ல. சொல்பவர்கள் செய்தியை நமக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் உண்மையாளர்களா, தூய்மையானவர்களா என்று சான்று கொடுக்கப்பட்டவர்களா, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, அந்த செய்தியை அறிவிலே போட்டு நான் உரசி பார்ப்பேன் அல்லது குரானுடனே நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் அதற்கப்புறமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி அல்ல. இதுதான் சந்தேகத்தை கிளப்பிவிடும். இன்னைக்கு ரொம்ப பேரு நாங்களும் ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறோம், குரானை ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு எந்த சஹீஹான ஹதீஸுகளை மூத்த மார்க்க அறிஞர்கள் பல முறை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஒப்பிட்டு பார்த்து முழுமையாக தரம் பிரித்து உறுதிமிக்க நபிமொழிகள் என்று உறுதி செய்தார்களோ, 1400 ஆண்டுகள் கழித்து இன்று வந்த சிலர் ரொம்ப சர்வ சாதாரணமாக சொல்கின்றார்கள், இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களுடைய அறிவிலே நாங்கள் உரசி பார்க்கும் பொழுது குரானுக்கு முரண்படுகிறது அல்லது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும், குரானுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மிக புதிய ஒரு கொள்கையை இஸ்லாத்திற்குள் புகுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எந்தெந்த ஹதீஸ்களை மறுக்கிறார்களோ அந்த அனைத்து ஹதீஸ்களுக்கும் மிக தெளிவான விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் எந்த நூல்களை படிக்கின்றார்களோ அந்த நூல்களிலே குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத வகையில், சஹீஹான ஹதீஸுகளுக்கு இடையிலே முரண்பாடு இல்லாத வகையில், இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரண்பாடு இல்லாத வகைகளில் அழகிய முறையிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டும் பிடிவாதத்தின் காரணமாக மறுக்கிறார்களே தவிர அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து மறுக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இந்த மாதிரி குரானுடைய ஹதீசுடைய விஷயத்தில் சந்தேகத்தை கிளப்பினாலும் இதுவும் ஒருவரை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லா நீங்க சொல்றதை நான் குரானுடைய ஆயத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறேன், அதுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நான் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னா என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர், ரசூல் பொய் சொல்லுவார் அல்லது குரானுக்கு முரணாகும் அவர் பேசுவார் என்று ஆகிவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலவு தக்கவல அலைனா பஅதல் அகாவில் லஅஹத்னா மின்ஹு பில் யமீன் ثُمَّ لَقَطَعْنَا مِنْهُ الْوَتِينَ فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. இவர் தூதர், நாம் கூறாததை இவருக்கு நாம் சொல்லாததை இட்டுக்கட்டி சொன்னால் அவருடைய வழக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை நாம் வெட்டி இருப்போம், உங்களில் யாரும் தடுப்பவர் இருக்கிறாரா, உங்களில் யாரால் தடுக்க முடியும், உங்களில் யாராலுமே தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி என்று எதை தனது இறைவன் புறத்திலிருந்து சொல்கிறார்களோ அவை அனைத்தும் உண்மையானவை, அவர்களிலிருந்து நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்கள் அவர்களுடைய தோழர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள் அவர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள் இணைந்த உம்மத்திலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எந்த தூய்மையான நல்லவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் உண்மையானவர்கள். அவர்களிலே சந்தேகம் கொள்வது தூதரிலே சந்தேகம் கொள்வது. ஏன்? தூதர் மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு முன் உதாரணம், ஆனால் அந்த தூதரை அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரை உயிரோடு வைக்கவில்லை, ஆனால் அந்த தூதரிடமிருந்து அந்த தூதருடைய செய்திகளை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அப்படி இல்லை என்றால் இந்த மார்க்கம் குழப்பமடையும்படியாக சந்தேகத்திற்குரிய அடிப்படையிலே உண்மையும் பொய்யும் கலந்து பிரித்தறிய முடியாமல் குழப்பமான நிலைமையிலே அல்லாஹ் விட்டுவிட்டான் என்று ஆகிவிடும். அந்த நிலைமையிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை விடவில்லை. இந்த மாதிரி சந்தேகம் கொண்டாலோ அவரும் காஃபிராக ஆகிவிடுவார். ஹதீஸ் பின்பற்றுவதற்கு, ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கு குரானும் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது தானா என்று உறுதியாக நமக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்களுடைய நம்பத்தகுந்த தோழர்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய மாணவர்கள், யார் தங்களது தனி வாழ்விலும் பொது வாழ்விலும் பொய் பேசவில்லையோ அல்லது மார்க்கத்திற்கு முரணாக நடக்கவில்லையோ அல்லது ஞாபக சக்தி குறைந்தவர்களாக இல்லையோ, இப்படிப்பட்ட நல்ல மக்கள் இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தாலே நமக்கு போதுமானது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான் என்று முழுமையாக நம்புவதற்கு. எப்படி அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் இது குர்ஆனுடைய வஹி என்று சொன்னால் அல்லது இது அல்லாஹ் எனக்கு கூறிய கட்டளை என்று சொன்னால் அபூபக்கர் எப்படிப்பட்ட ஈமானை நம்பிக்கை கொள்வார்களோ, அல்லது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனம் இது என்று சொன்னாலோ அல்லது இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று ஒன்றை ஹதீஸை சொன்னாலோ உமர் ரழியல்லாஹு அன்ஹு எப்படி நம்புவார்களோ அப்படியே அதே தன்மையில் எவ்விதமான சந்தேகம் தடுமாற்றம் இல்லாமல் நாமும் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸ் சஹீஹான உறுதியான ஹதீஸ் என்று நமக்கு தெரிந்தால் அதை நம்முடைய குறுகி அறிவிலே போட்டு உரசி பார்ப்பதற்கு அனுமதி அல்ல. புரிந்து கொள்ளுங்கள், ஹதீஸ் சஹி என்று முடிவு செய்வதற்கு நம்முடைய அறிவை உரைகளாக வைத்து அதிலே உரசி பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி அல்ல. சொல்பவர்கள் செய்தியை நமக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் உண்மையாளர்களா, தூய்மையானவர்களா என்று சான்று கொடுக்கப்பட்டவர்களா, இதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அந்த செய்தியை அறிவிலே போட்டு நான் உரசி பார்ப்பேன் அல்லது குர்ஆனுடனே நான் ஒப்பிட்டு பார்ப்பேன் அதற்கப்புறமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வதற்கு நமக்கு அனுமதி அல்ல. இதுதான் சந்தேகத்தை கிளப்பிவிடும். இன்னைக்கு ரொம்ப பேரு நாங்களும் ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறோம் குர்ஆனை ஆராய்ச்சி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்த சஹிஹான ஹதீஸுகளை மூத்த மார்க்க அறிஞர்கள் பல முறை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து ஒப்பிட்டு பார்த்து முழுமையாக தரம் பிரித்து உறுதிமிக்க நபிமொழிகள் என்று உறுதி செய்தார்களோ 1400 ஆண்டுகள் கழித்து இன்று வந்த சிலர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கின்றார்கள் இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களுடைய அறிவிலே நாங்கள் உரசி பார்க்கும் பொழுது குர்ஆனுக்கு முரண்படுகிறது அல்லது இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரண்படுகிறது, எனவே இந்த ஹதீஸுகளை எல்லாம் நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும், குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மிக புதிய ஒரு கொள்கையை இஸ்லாத்திற்குள் புகுத்துகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் எந்தெந்த ஹதீஸுகளை மறுக்கிறார்களோ அந்த அனைத்து ஹதீஸுகளுக்கும் மிக தெளிவான விளக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. அவர்கள் எந்த நூல்களை படிக்கின்றார்களோ அந்த நூல்களிலே குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரண்படாத வகையில், சஹீஹான ஹதீஸுகளுக்கு இடையிலே முரண்பாடு இல்லாத வகையில், இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரண்பாடு இல்லாத வகைகளில் அழகிய முறையிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டும் பிடிவாதத்தின் காரணமாக மறுக்கிறார்களே தவிர அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி செய்து மறுக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இந்த மாதிரி குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயத்தில் சந்தேகத்தை கிளப்பினாலும் இதுவும் ஒருவரை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்போதுதான் நீங்கள் மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், உதாரணத்துக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் நீங்க சொல்றதை நான் குர்ஆனுடைய ஆயத்தோட ஒப்பிட்டு பார்க்க போறேன், அதுக்கு ஒத்து வந்துச்சுன்னா நான் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னா என்ன ஆகும்? அல்லாஹு அக்பர், ரசூல் பொய் சொல்லுவார் அல்லது குர்ஆனுக்கு முரணாகவும் அவர் பேசுவார் என்று ஆகிவிடும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவு தகவல அலைனா பஅதல் அகாவில் லஅஹத்னா மின்ஹு பில் யமீன் ثم لقطعنا منه الوتين فما منكم من احد عنه حاجزين. இவர் தூதர், நாம் கூறாததை இவருக்கு நாம் சொல்லாததை இட்டுக்கட்டி சொன்னால் அவருடைய வழக்கரத்தை பிடித்து உயிர் நரம்பை நாம் வெட்டி இருப்போம், உங்களில் யாரும் தடுப்பவர் இருக்கிறாரா, உங்களில் யாரால் தடுக்க முடியும், உங்களில் யாராலுமே தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி என்று எதை தனது இறைவன் புறத்திலிருந்து சொல்கிறார்களோ அவை அனைத்தும் உண்மையானவை, அவர்களிலிருந்து நம்பத்தகுந்த அறிவிப்பாளர்கள், அவர்களுடைய தோழர்கள், தோழர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள், அவர்களிடமிருந்து அவர்களுடைய மாணவர்கள் இணைந்த உம்மத்திலே இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக எந்த தூய்மையான நல்லவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் உண்மையானவர்கள். அவர்களிலே சந்தேகம் கொள்வது தூதரிலே சந்தேகம் கொள்வது. ஏன்? தூதர் மறுமை நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு முன் உதாரணம். ஆனால் அந்த தூதரை அல்லாஹு தஆலா மறுமை நாள் வரை வரக்கூடிய மறுமை நாள் வரை உயிரோடு வைக்கவில்லை. ஆனால் அந்த தூதரிடமிருந்து அந்த தூதருடைய செய்திகளை சொல்லக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு காலத்திலும் ஏற்படுத்துகின்றான். இது அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அப்படி இல்லை என்றால் இந்த மார்க்கம் குழப்பமடையும்படியாக சந்தேகத்திற்குரிய அடிப்படையிலே உண்மையும் பொய்யும் கலந்து பிரித்தறிய முடியாமல் குழப்பமான நிலைமையிலே அல்லாஹ் விட்டுவிட்டான் என்று ஆகிவிடும். அந்த நிலைமையிலே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை விடவில்லை. இந்த மாதிரி சந்தேகம் கொண்டாலோ அவரும் காஃபிராக ஆகிவிடுவார். இது மூன்றாவது வகை. நான்காவது, புறக்கணித்தலால் ஏற்படும் இறை நிராகரிப்பு. புறக்கணித்தல் என்றால் என்ன? இன்றைக்கு நம்முடைய பெரும்பாலான பேர்தாங்கி முஸ்லிம்களுடைய நிலைமையை சொல்லலாம். அரசாங்க ரெஜிஸ்டர்ல முஸ்லீமா இருப்பாங்க, ரேஷன் கார்டுல முஸ்லீமா இருப்பாங்க, ஆனா இவர்கள் எல்லாம் அல்லாஹுடைய பார்வையில முஸ்லீம்களா என்று சொன்னால் அங்கே கேள்விக்குறி. அல்லாஹ் தான் சீர்படிக்க வேண்டும். சட்ட அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது இவர்களை முஸ்லீம் என்று சொல்ல முடியாது. எப்படி? புறக்கணித்தல் என்றால் என்ன? தொழுவது கிடையாது. தெரியும், தொழுகை கடமை என்று. முஸ்லீம் என்றால் தொழுகை கடமை என்று தெரியும். தொழுவது கிடையாது, நோன்பு நோற்பதும் கிடையாது. ஹஜ்ஜு கடமையாக இருக்கும், ஹஜ்ஜும் செய்வது கிடையாது. ஜக்காத்து கடமையாக இருக்கும், ஜக்காத்தும் கொடுப்பது கிடையாது. எந்த இஸ்லாமிய அடிப்படை கடமைகளையும் செய்வது கிடையாது. சரி, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாமா என்றால் அதுவும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் என்றால் யார், ரசூல் என்றால் யார், மறுமை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு ஏதாவது முயற்சி செய்வார்களா? அதுவும் செய்ய மாட்டார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் சென்று அல்லாஹுவை பற்றி, மறுமை நாளை பற்றி, மார்க்கத்தை பற்றி ஏதாவது உபதேசம் செய்தால் துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. அல்லது இதெல்லாம் நீங்க எங்களிடத்துல பேசாதீங்க, உங்க பேச்சை நீங்க உங்களோட வைத்துக் கொள்ளுங்க, இப்படி போய்கிட்டே இருப்பாங்க. பேச்சு காதல உழுகும். அல்லாஹை பற்றி, மறுமையை பற்றி உண்டான பேச்சு எங்க கொஞ்சம் அமைதியா தாமதமாக நடந்து போனா இன்னும் நாலு நல்ல பேச்சு நமக்கு காதல உழுந்துருமா என்று வேகமாக விரைந்து செல்வார்கள். அல்லது ஹக்கை பற்றி, உண்மையை பற்றி பேசக்கூடிய சபைக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் வராம மறுத்துவிட்டு புறக்கணித்து ஓடிவிடுவார்கள். இவை அனைத்தும் இந்த புறக்கணிப்பிலே ஏற்படும். இப்படிப்பட்டவங்க தங்களை முஸ்லீம்கள் என்று சொன்னாலும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாம் அவர்களை முஸ்லீம்கள் என்று விளங்கிக் கொண்டிருந்தாலும், அவர்கள் தங்களுக்கு முஸ்லீம்கள் என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்தாலும், அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தாலும், பள்ளிவாச தப்தர்ல அவங்க எல்லாம் முஸ்லீம் ஜமாத்தில் உள்ளவங்க என்று எழுதப்பட்டிருந்தாலும் சரி, அல்லாஹுடைய பார்வையிலே முஸ்லீம்களாக ஆக மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் 46வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே, والذين كفروا عما انذروا معرضون. காஃபிர்கள், அவர்கள் காஃபிரானதுக்கு காரணம் என்ன? அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படும் போது அதை புறக்கணிக்கிறார்கள், அதை விட்டு விலகி ஓடுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவும் என்ன செய்தார்கள்? யா அல்லாஹ், ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, எனது கூட்டத்தை இரவு பகலாக அழைத்தேன். பலம் எஜிதுகும் துஆயி இல்லா ஃபிராரா, நான் அழைக்க அழைக்க ஓடுகிறார்கள் அவர்கள். குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபி ஆதானஹும் வஸ்தக்ஷௌ ஸியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு ஸ்திக்பாரா. நான் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கிறேன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறேன், மறுமையை நம்பிக்கை கொள்ளுங்கள், பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறேன். இந்த பேச்சுகள் எல்லாம் காதிலே விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக தங்களது விரல்களை காதுகளிலே நுழைத்துக் கொள்கிறார்கள், தங்களது போர்வைகளை எடுத்து போட்டுக் கொள்கிறார்கள், என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த இஹ்ரால், புறக்கணித்தல் என்ற தன்மை இருக்கிறதே, இது குஃப்ரை, இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். அப்ப உள்ளத்தால அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருவன், இஸ்லாம் என்பது உண்மையான மார்க்கம் தான் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும், இந்த தெரிந்திருத்தல் என்பது அவர்களை மூமின்களாக முஸ்லிம்களாக ஆக்காது. நோயிங், நாலேஜ், தெரிந்திருத்தல்,
இஸ்லாம் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் உண்மையானவன், வணக்கத்திற்குரியவன் என்று தெரிந்திருத்தல் மட்டும் ஒருவரை மூமினாக முஸ்லிமாக ஆக்கிவிடாது. மாறாக அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன விஷயங்களை ஏற்க வேண்டும், செவியால் ஏற்க வேண்டும், செயல்களால் ஏற்க வேண்டும், நம்பிக்கையால் ஏற்க வேண்டும். இப்படி ஏற்க மறுத்து அவற்றை புறக்கணித்தால் அதுவும் மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அடுத்த ஐந்தாவது வகை குஃப்ருன் நிஃபாக் என்று சொல்வார்கள். குஃப்ருன் நிஃபாக், நிஃபாக் என்று சொன்னால் உள்ளத்திலே பொய்யை மறைத்துக் கொண்டு வெளியிலே உண்மையை வெளிப்படுத்துவது. உள்ளத்திலே இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக் கூடாது, முஸ்லிம்களை பகைக்க வேண்டும், இஸ்லாமிற்கு கெடுதி செய்ய வேண்டும், முஸ்லிம்களுக்கு கெடுதி செய்ய வேண்டும் என்று உள்ளத்திலே வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே முஸ்லிம்களுடனே முஸ்லிமை போன்று நடிப்பது, வெளியிலே இஸ்லாமை வெளிப்படுத்துவது, பேருக்காக வேண்டி மக்களிடத்திலே சில நன்மைகளை எதிர்பார்த்து அல்லது சில விஷயங்களை பயந்து அதிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொள்வது, இந்த வகையான செயல் இருக்கிறதே இதற்கு நிஃபாக் என்று சொல்வார்கள், நயவஞ்சகத்தன்மை. இதுவும் ஒருவரை குஃப்ரிலே, இறை நிராகரிப்பிலே ஆழ்த்திவிடும். அல்லாஹு தஆலா சொல்கின்றார் 63வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்திலே, ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون. இவர்கள் ஆரம்பமாக நம்பிக்கை கொண்டார்கள், ஆனால் உள்ளத்தால் மறுத்து விட்டார்கள், எனவே அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், இனி அவர்கள் விஷயத்தை விளங்கிக் கொள்ள முடியாது. அப்ப உள்ளத்திலே இறை நிராகரிப்பை மறைத்துக் கொண்டு, உள்ளத்திலே பொய்யை மறைத்துக் கொண்டு, வெளிரங்கமான நன்மைக்காக வேண்டி வாயளவிலே இஸ்லாமை ஈமானை வெளிப்படுத்துவது, இப்படி உள்ள நிலைமை இருக்கின்றது. இதற்கு நிஃபாக் என்று சொல்லப்படும். இந்த நிஃபாக்குடைய தன்மை ஒருவரிடம் இருந்தால் அந்த நிஃபாக் அவரை குஃப்ரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். அடுத்த ஆறாவது குஃப்ருல் ஜஹல் என்று சொல்வார்கள். குஃப்ருல் ஜஹல் என்று சொன்னால் அறியாமையால் ஏற்படக்கூடிய இறை நிராகரிப்பு. ஜஹல் என்றால் அறியாமல் இருப்பது, ஒரு விஷயத்தை தெரியாமல் இருப்பது. சரி, இந்த அறியாமையை இரண்டு வகையாக நாம் பார்க்கலாம். ஒன்று என்னவென்று சொன்னால் நேர்வழியை யாருமே அவருக்கு சொல்லவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் யார், மார்க்கம் என்றால் என்ன என்று அவருக்கு சொல்லவில்லை. அவருக்கு உண்மை சொல்லப்பட்டால் அவர் ஏற்றுக்கொள்வார் என்ற நிலைமையில் உள்ளவர். ஒரு அறியாமை என்ன, அவருக்கு செய்தியை எடுத்துக்கொண்டு செல்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, மார்க்கத்தை பற்றி சொல்லக்கூடியவர் யாருமே இல்லை. அதனால் அவர் அறியாமையிலே பாவத்திலே குற்றங்களிலே ஈடுபட்டு இருக்கிறார். ஆனால் நேர்வழியை மறுக்க வேண்டும் என்ற பிடிவாதம் அவரிடத்திலே இல்லை, உண்மையை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற எண்ணம் அவரிடத்திலே இல்லை. இப்ப இந்த மாதிரியான மக்கள், இவர்களுடைய சட்டம் என்னவென்றால், நபிமார்கள் அனுப்பப்பட்ட காலத்திலே, இரண்டு நபிகளுடைய காலத்திற்கு இடையில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான். அதாவது அஸ்ஹாபுல் ஃபத்ரா என்று சொல்வார்கள். ஒரு நபி அனுப்பப்பட்டதற்கும் அடுத்த நபி அனுப்பப்படுவதற்கும் இடையில் உள்ள காலத்தில் உள்ளவர்கள், இந்த மக்களை பொறுத்தவரை நபியினுடைய செய்தி, நேர்வழி செய்தி அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய காலத்திலே இவர்களுக்கு என்ன சட்டம் என்று சொன்னால், இவர்களுக்கு இணை வைத்தல் பாவம் என்று தெரிந்திருந்தால், மற்ற விளக்கங்கள் சட்டங்கள் தெரிந்திருக்கவில்லை என்றாலும் இணை வைத்தல் பாவம் என்று தெரிந்திருந்து இவர்கள் இணை வைக்காமல் இருந்திருந்தால் இவர்கள் மறுமையிலே சொர்க்கவாசிகள். இல்லை, இணை வைத்தல் பாவம் என்று தெரிந்திருந்து அந்த இணை வைக்கும் காரியத்தை இவர்கள் செய்திருந்தால் இவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள். இணை வைக்கிறது பாவம் என்று தெரிஞ்சிருக்குது, இணை வைக்கல, ஆனா மற்ற விஷயங்கள், உதாரணமா ஜினா செய்யறதோ, விபச்சாரம், மது அருந்துவதோ, வட்டி வாங்குவதோ, இதெல்லாம் இந்த விவரங்கள், இது ஹராம், இது ஹலால், இப்படி தொழுகணும், இப்படி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இப்படி நோன்பு வைக்கணும், இந்த மாதிரியான சட்ட விவரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால அதை அவர்கள் பேணல. ஆனா இதற்காக அவர்கள் குற்றம் பிடிக்க மாட்டார்கள், ஷிர்க் செய்யாமல் இருந்தால் அவர்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனா ஷிர்க் செய்யறது பாவம் என்று தெரிஞ்சிருந்து அவங்க ஷிர்க் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. இது அல்லாம இன்னொரு வகையான அறியாமை, அவங்களுக்கு செய்தி சேரல, சிறுக்கு வைக்கிறது பாவம்னு தெரியல அவங்களுக்கு, எதை வணங்கணும் எப்படி வணங்கணும்ங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால அவர்கள் வழிகேடுல இருக்கிறாங்க, அவர்களுக்கு யாரும் போய் செய்தியை கொடுக்கல. இப்படிப்பட்டவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பனி இஸ்ராயில சொல்கின்றான், வமா குன்னா முஅஸ்ஸிபீன ஹத்தா நபஅத ரசூலா, நாம் தூதரை அனுப்பாத வரை யாரையும் வேதனை செய்ய மாட்டோம். தூதரை அனுப்பாத வரை யாரையும் வேதனை செய்ய மாட்டோம். அப்ப தூதர் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு செய்தியை எடுத்து சொல்லி அவர்கள் மறுக்கும் போதுதான் அல்லாஹ் தண்டனையை உலகத்திலேயோ அல்லது மறுமையிலேயோ முடிவு செய்கிறான். இப்ப இந்த மாதிரி அஸ்ஹாபுல் ஃபத்ராவோ அல்லது நம்முடைய காலத்திலேயோ பூமியிலேயே வேறு எங்கேயாவது மக்கள் இந்த இஸ்லாமிய செய்தியை அறவே கேட்காமல், இந்த காலத்தை பொறுத்தவரை அப்படி சொல்ல முடியாது, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்தி சாதனங்கள் இவற்றின் மூலமாக இஸ்லாம் என்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, அது இந்த கொள்கையை பற்றி பேசுகிறது என்பது பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. இருந்தும் சிலர் இந்த இஸ்லாமிய அழைப்பு செய்தி, இஸ்லாமிய உண்மை செய்தி அவர்களுக்கு எட்டாமல் அவர்கள் வழிகேடில் இருந்தார்கள் என்று சொன்னால், இவர்களை பொறுத்தவரை அல்லாஹுடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால் நீதமான தீர்ப்பு. இவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை முடித்த நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ் இவர்களை எழுப்பும் பொழுது இவர்களுக்கு அல்லாஹ் தனி ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த இடத்திலே தான் ஏற்கனவே அனுப்பிய தூதர்களிலிருந்து ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அனுப்புவான். அப்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள், இல்லை என்றால் நரகத்திற்கு செல்வார்கள். இந்த விஷயத்தை இமாம் குர்துபி அவர்கள் தங்களுடைய தஃப்ஸீரிலே சஹாபியிடமிருந்து ஹதீஸ் மௌக்கூஃபாக உறுதியான ஆதாரத்துடனே பதிவு செய்கிறார்கள். அப்ப செய்தி யாருக்கு சென்றிருந்து, செய்தி யாருக்கு சென்றிருந்து அதை அறிவதற்கு முயற்சி செய்யாமல் அறியாமையிலே இருக்கின்றார்களோ இவர்களை பொறுத்துதான் இந்த ஜஹில் அறியாமை என்பது ஏற்படும். இப்ப அதிகமான நம்முடைய காலத்தில் உள்ள காஃபிர்கள் பலர் கூட இந்த மாதிரி வருவாங்க. சில இடங்கள்ல வசிக்கக்கூடிய அவர்களுடைய கலாச்சாரங்கள், யாருமே சமுதாயத்தோடு அவங்களுக்கு எந்த விதமான உறவுகளும் கிடையாது, சமுதாயத்தோட எந்த தொடர்பும் கிடையாது, செய்தி சாதனங்களை படிக்கிறதோ பார்க்கிறதோ அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய பொழப்புல எங்கேயாவது காட்டுல ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு மரத்தடியில வாழ்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. முஸ்லிம்களும் யாருக்கும் அவர்களுக்கு போய் செய்தியை சொல்றது கிடையாது. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் இந்த கேட்டகரியில இந்த தன்மையில தான் வருவாங்க. அவர்களுக்கு மறுமையிலே அல்லாஹ் அவனுடைய தூதர்கள் ஒரு தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்புவான். அப்போது அவர்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டால் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள், இல்லை என்றால் நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அப்ப இதுவரை குஃபுருடைய ஆறு வகைகளை பற்றி பார்த்தோம். முதலாவது வகை என்ன? குஃபுரு தக்தீப், பொய்ப்பித்தலால் ஏற்படும் குஃபுர், இறை நிராகரிப்பு. இரண்டாவது வகை பெருமை, ஃபிரௌன் மறுத்ததை போன்று அது போன்று ஷைத்தான் மறுத்ததை போன்று. குஃபுருல் இபா வல் இஸ்திக்பார், பெருமையின் காரணமாக, மமதையின் காரணமாக, அகம்பாவத்தின் காரணமாக ஏற்க மறுப்பது. மூன்றாவது சந்தேகம், சந்தேகிக்கிறது, உண்மையா இருக்குமா, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா ரசூலுல்லா என்பதாக சந்தேகிப்பது, இதுவும் ஒருவரை குஃபுருளே தள்ளிவிடும். நான்காவது குஃபுருல் யாரா, புறக்கணித்தல், ஏற்க தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா ஏத்துக்க மாட்டேன், வரமாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் தொழுக மாட்டேன், தெரியும் எல்லாமே, தொழுகணும்னு தெரியும், தொழுக மாட்டேன், புறக்கணித்தல், இதுவும் குஃபுரிலே கொண்டு போய் தள்ளிவிடும். ஐந்தாவது நிஃபாக், நயவஞ்சகம், உள்ளார பொய்யை வைத்துக் கொண்டு வெளியிலே உண்மையை சொல்வது, உள்ள குஃபரை வைத்துக் கொண்டு வெளியிலே ஈமானை சொல்வது. ஐந்தாவது, ஆறாவது அறியாமை, ஜஹல். அப்ப குஃபுரு தக்தீப், குஃபுருல் இபா வல் இஸ்திக்பார், குஃபுரு ஷக், குஃபுருல் இஅராத், குஃபுருல் நிஃபாக், குஃபுருல் ஜஹல். பொய்ப்பித்தலால் ஏற்படக்கூடிய குஃபுர், பெருமையால் ஏற்படும் குஃபுர், சந்தேகத்தால் ஏற்படும் குஃபுர், புறக்கணிப்பதால் ஏற்படும் குஃபுர், நயவஞ்சகத்தனத்தால் ஏற்படும் குஃபுர், அறியாமையால் ஏற்படும் குஃபுர். இந்த ஆறு வகைகளும், இந்த ஆறு விஷயங்களும் ஒருவரை குஃபுரிலே தள்ளக்கூடிய விஷயங்கள். இந்த எல்லா விஷயங்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சமூகத்தில் இதுல எந்த வகை நம்முடைய முஸ்லிம் சகோதரிடத்தில் காணப்பட்டாலும் உடனடியாக அவருக்கு அதை சுட்டி காண்பித்து இந்த குற்றத்திலிருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு செய்து கொண்டு அவர் விளங்கிட்டு இருப்பாரு, நம்ம தான் தொழுகிறோமே, நம்ம தான் இந்த காரியத்தெல்லாம் செய்யறோமே, நம்மளும் முஸ்லீம் தானே, சொர்க்கவாசி தானே சொல்லிட்டு, ஆனா நாளைக்கு மறுமையில போனதுக்கு பின்னாடி தெரிஞ்சுன்னா அந்த கைசேதத்தை கொண்டு எந்த விதமான மாற்றத்தையும் அவர் செய்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, எல்லா கெட்ட விஷயங்களை விட்டும் தீமைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் ஏற்று நடப்பதற்கும் மக்களுக்கு மத்தியிலே அவற்றை பரப்புவதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.